Let's turn to a verse in Hebrews in chapter 2. Here we are told of a danger that all Christians can face.
அனைத்து கிறிஸ்தவர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு அபாயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
Verse 1.
ஒன்றாம் வசனம்.
For this reason we must pay much closer attention to what we have heard lest we drift away from it.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
Now the word used in the English Bible is that we can drift away from this truth that we have heard.
நாம் கேட்ட இந்த சத்தியத்தை விட்டு வழி விலகி விடுவோம் என்கிறதான வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விலகி அலைந்து.
That means it's not like we just leave it and forsake it and go.
ஏதோ அதை விட்டுவிட்டு போய் விடுவது என்பதல்ல.
It's the picture of a ship that is not anchored.
நங்கூரம் பாய்ச்சப்படாத ஒரு கப்பலுக்கு ஒப்பாக இருக்கிறது.
Why do the ships drop an anchor when they come to the harbor?
கப்பல்கள் துறைமுகத்திற்கு வரும்பொழுது ஏன் நங்கூரம் பாய்ச்சுகிறார்கள்?
Because otherwise next morning they'll be somewhere else.
அப்படி அந்த நங்கூரத்தை உள்ளே விடவில்லை என்று சொன்னால் காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது அப்படியே விலகி 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 வேறெங்கியோ அந்த கப்பல் போய்விடும்.
Go and hit on the rocks.
போய் பாறையிலே மோதி அது நாசமடைந்து விடும்.
That is called drifting away. It's a very slow thing.
மெதுவாக தன்னுடைய வழியை விட்டு விலகி செல்வது.
You don't even realize it.
அதை உணர்வது கூட கிடையாது.
We think nothing is happening but we are drifting.
ஒன்றுமே நடக்கவில்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி 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 போகிறது.
I have seen that happen with believers.
விசுவாசிகளிடத்திலே இது நடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன்.
You know when the Lord told the church in Ephesus
எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லும்பொழுது
to the leader you have left your first love. நீ
உன்னுடைய ஆதி அன்பை விட்டுவிட்டாய் என்று சொல்கிறார்.
Do you think he just suddenly one day left God and went away?
திடீரென ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆதி அன்பை வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டு அப்படியே போய் விட்டாரா?
I don't believe that. I don't believe it happens like that with anybody.
யாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது என்று நான் நம்புவதில்லை.
It's a slow
கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவா.
The devil doesn't try to drag us away quickly. We will wake up and repent and come back.
பிசாசு நம்மை உடனடியாக தேவனை விட்டு விலகி செல்ல முடியாக இழுப்பதில்லை. ஏனென்றால் நாம் விழித்துக் கொண்டு உடனே மனம் திரும்பி வந்து விடுவோம்.
Every drift is a very slow drift away.
ஒவ்வொரு விலகலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறது.
And it says here we must pay much closer attention to what we have heard.
நாம் கேட்டவைகளை நாம் மிகுந்த ஜாக்கிரதையை கவனிக்க வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம்.
And if we are not gripped by these things, if we don't drop an anchor on these things, slowly we can drift away.
இவைகளிலே நாம் நங்கூரமாக பாய்ச்சாவிட்டால் நாம் மெதுவாய் விலகி விடுவோம்.
I have myself seen people who were really gripped with the truth once.
ஒருமுறை சத்தியத்தினாலே அவ்வளவாய் பற்றி பிடிக்கப்பட்ட மக்களை நான் பார்த்திருக்கிறேன்.
Then they got taken up with their job or opportunity to make some money somewhere and slowly very slowly drifted away from what God called them to do.
இப்பொழுது அவர்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லது தங்களுடைய வேலையிலே அதிக ஈடுபடல் ஆகிவிட்டார்கள். தேவன் தங்களை அழைத்த அழைப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விலகி செல்கிறார்கள்.
There's nothing wrong in earning money. There's nothing wrong in doing a job.
வேலை செய்வதிலே தவறில்லை, பணம் சம்பாதிப்பதிலே தவறில்லை.
But it's very easy for those things to drag us away from what God has primarily called us to.
ஆனால் தேவன் நம்மை பிரதானமாக எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை விட்டு விலகி 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 செல்வது ஆபத்தானது.
This is how many marriages also become unhappy.
இப்படித்தான் அநேக திருமணமான குடும்பங்கள் சந்தோஷமற்ற குடும்பங்களாய் மாறி இருக்கிறது.
It happens in most marriages.
அநேக திருமண வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது.
The first few days of marriage the husband and wife are so happy with each other.
திருமணமான முதல் ஒரு சில நாட்கள் கணவனும் மனைவியும் அவ்வளவாய் அவர்கள் ஒருவரில் ஒருவர் சந்தோஷித்திருப்பார்கள்.
They are very thankful even if the wife makes a cup of tea.
ஒரு டீ கொடுத்தாலும் கூட மனைவிக்கு அவ்வளவாய் கணவன் நன்றி உள்ளவனாய் ஆரம்ப காலங்களிலே இருக்கிறார்.
A wife is always looking forward to the husband coming back from work in the evening.
மாலையிலே எப்பொழுதான் கணவர் வீட்ல இருந்து வேலையில இருந்து திரும்பி வருவாரோ என்று ஏங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மனைவி.
They go for walks together.
இரண்டு பேரும் சேர்ந்து அவர்கள் வாக்கிங் போகிறார்கள்.
After one or two years it's not the same anymore.
ஒன்று இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது, இப்பொழுது அதே போல காரியங்கள் இல்லை.
This slowly a little distance comes between husband and wife.
இப்பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடைவெளி வந்து கொண்டே இருக்கிறது.
Many of you are married.
உங்களில் அநேகர் திருமணமானவர்களாக இருக்கிறீர்கள்.
Think of how it was when you first got married.
திருமணமான அந்த ஆதி நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
Even if yours was not a love marriage but an arranged marriage, you still loved your wife.
காதலித்து திருமணம் செய்யாவிட்டாலும் வீட்டிலே ஒழுங்குபடுத்தி திருமணம் செய்திருந்தாலும் அந்த திருமணத்திலே கூட நீங்கள் அவ்வளவு நெருக்கமாக இருந்தீர்கள்.
But slowly a drift may have come.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடைவெளி அங்கே வந்திருக்கலாம்.
You didn't just forsake your wife and go away.
திடீரென மனைவி விட்டுவிட்டு நீங்கள் ஓடவில்லை.
But that original happiness was not there.
ஆனால் முந்தி இருந்த அந்த சந்தோஷம் இப்பொழுது அங்கே இல்லை.
Something is wrong.
ஏதோ ஒன்று தவறு.
The same thing can happen in a fellowship, in a church.
இதே காரியம் சபையில் உள்ள ஐக்கியத்தில் நடைபெற முடியும்.
That in the beginning, a lot of people come together to start a church and they really love one another and they really are joined together to be one.
ஆரம்பத்திலே சபை கட்டப்படும் பொழுது சகோதரர்கள் எல்லாம் ஒன்றாக வந்து ஐக்கியப்பட்டு அவர்கள் ஒன்றாக ஜெபித்து ஐக்கியப்பட்டிருந்தார்கள்.
Slowly the meetings become routine and heavy and when the fellowship disappears.
கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டங்களே பாரமாக மாறிவிட்டது. இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த நெருங்கிய ஐக்கியம் மறைந்து விட்டது.
There's no more the excitement of being able to meet together.
இப்பொழுது ஐக்கியப்படுவதிலே அந்த பரவசமே இல்லை.
Something has happened.
ஏதோ ஒன்று நடந்து விட்டது.
Our relationship with the Lord can be like that.
நமக்கும் தேவனுக்குள்ள உறவிலே இப்படி நடைபெற முடியும்.
Then that's a serious thing.
அப்படியானால் அது ஒரு சீரியஸான காரியம்.
Because if we have lost that, it's no use coming to meetings and conferences and even reading the Bible.
அந்த உறவை நாம் இழந்து விட்டால் கூட்டங்களிலே வந்தும் அல்லது என்ன செய்தும் பிரயோஜனம் இல்லை.
So we must be very careful to preserve that relationship with Jesus.
ஆகவே இயேசுவோடு கூட உள்ள அந்த உறவை நாம் பாதுகாப்பதற்கு மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
As I said I accepted Christ as my Lord 52 years ago.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவராக 52 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஏற்றுக்கொண்டேன்.
I came into a very loving intimate relationship with him.
அவரோடு கூட மிகுந்த நெருங்கிய அன்பின் உறவுக்குள்ளாக நான் வந்து விட்டேன்.
Like a bride and a bridegroom.
மணவாளன் மணவாட்டியினுடைய உறவை போல.
And it's the same today.
இன்றைக்கும் அதே விதமாக இருக்கிறது.
It's even better.
அதே காட்டிலும் மேன்மையாக மாறி இருக்கிறது.
Ministry is secondary.
ஊழியம் என்பது இரண்டாவது தான்.
It's a relationship with Jesus that is primary.
இயேசுவோடு கூட உள்ள உறவு தான் பிரதானமானது.
I want to ask all of you, dear brothers and sisters.
அருமையான சகோதரர்களே சகோதரிகளே உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Do you have such a personal loving relationship with Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு தனிப்பட்ட அன்பின் உறவு உங்களுக்கு இருக்கிறதா?
He wants to be your bridegroom.
அவருக்கு மனவாட்டியாய் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா?
See the marriage, Jesus' marriage with us is a love marriage. It is not an arranged marriage.
இயேசு நம்மோடு கூட அவர் திருமணம் செய்திருப்பது அது யாரோ ஒருவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட திருமணம் அல்ல. அது காதலித்து செய்யக்கூடிய ஒரு திருமணம்.
You chose Jesus. Nobody arranged the marriage for you.
யாருமே இந்த திருமணத்தை உங்களுக்காக ஏற்படுத்தி பொண்ணு மாப்பிளை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கவில்லை.
Jesus chose you.
இயேசு உங்களை தேர்ந்தெடுத்தார்.
You chose Jesus.
நீங்கள் இயேசுவை தேர்ந்து கொண்டீர்கள்.
It's a love marriage.
அது ஒரு காதல் திருமணம்.
And in the worldly love marriages, that love disappears. In 1 year, it's gone.
உலக காதல் திருமணத்திலே ஒரு வருஷம் தான் அதிகபட்சம். அதற்கு பிறகு காதல் மறைந்துவிடும்.
But in our relationship with Christ, it must keep on increasing.
ஆனால் நமக்கும் இயேசுக்கும் உள்ள உறவிலே அந்த அன்பு அதிகரித்து கொண்டே இருக்கும்.
You know, when the apostle Peter had failed the Lord so much, denied him 3 times.
அப்போஸ்தலன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தான்.
We read that after Jesus' resurrection, he came and met him on the seashore.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த கடற்கரையிலே இயேசு பேதுருவை சந்திக்கிறார்.
And he helped him to catch many fish that day.
அந்த நாளிலே அநேக மீன்களை பிடிக்கும்படியாய் உதவி செய்திருக்கிறார்.
And he wanted to commission him again to serve him.
அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக மீண்டுமாய் அவரை உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகிறார்.
That's the last chapter of Gospel of John.
யோவான் என சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரம்.
And one of the wonderful things we see there is that even when you have failed the Lord, he still wants to come to you and call you to serve him again.
மீண்டுமாய் தேவனிடத்திலே ஒருமுறை அவர் பின்வாங்கி போயிருந்தாலும் மீண்டுமாய் அவர் ஊழியம் செய்யும்படியாக வருகிறார். இயேசு பேதுருவை தேடி வருகிறார்.
And he wants to do the same with you.
உங்களிடத்திலேயும் அதே காரியத்தை செய்ய இயேசு விரும்புகிறார்.
If you don't have to feel discouraged because you failed the Lord somewhere.
ஏதோ ஒரு இடத்திலே நீங்கள் தவறி விட்டீர்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்பதனாலே நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை.
I'm sure Peter said, I can never be an apostle again.
இனிமேல் நான் அப்போஸ்தலனாக இருக்கவே முடியாது என்று பேதுரு சொல்லியிருப்பார்.
Three times I said I don't even know Jesus.
எனக்கு இயேசுவை தெரியாது, அந்த மனுஷனை தெரியாது என்று மூன்று முறை நான் சொல்லிவிட்டேனே, மறுதலித்து விட்டேனே.
That's a terrible sin.
அது பயங்கரமான பாவம்.
Would you ever do that?
நீங்கள் எப்பொழுதாவது செய்வீர்களா?
Supposing somebody came to you and said, "Do you know Jesus Christ?"
யாராவது உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு இயேசு தெரியுமா என்று கேட்டால்,
"Will you say, 'No, no, no, I don't know Jesus. I'm a Hindu only.'"
இயேசு எனக்கு தெரியாது, நான் இந்து, ஒரு இந்து, எனக்கு இயேசு யாருன்னே தெரியாது என்று சொல்வீர்களா?
I don't think any of you will say that.
உங்களில் யாருமே அப்படி சொல்லவில்லை என்று நான் எண்ணவில்லை.
That's what Jesus Peter was said.
பேதுரு அப்படி தான் சொன்னார்.
He denied Jesus.
இயேசுவை மறுதலித்தார்.
No, I don't know who he is.
அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாது.
Because he was afraid of getting killed or persecuted.
அவரும் உபத்திரவப்படுத்தப்படுவார் அல்லது கொலை செய்யப்படுவார் என்பதனாலே பயந்தார்.
Then he felt so ashamed.
அதற்கு பிறகு மிகுந்த அதை குறித்து வெட்கப்பட்டார்.
But he felt sure now God can never use me again.
இனிமேல் தேவனால் என்னை பயன்படுத்தவே முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்.
Sometimes it is possible that you can make some serious blunders in your life.
சில சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற சீரியஸான தவறுகளை இழைத்து விட முடியும்.
You may feel, well, God can never use me again after what I did.
இதற்கு பிறகு நான் இப்படி செய்தனே, இது இதற்கு பிறகும் தேவன் என்னை ஒரு காலம் பயன்படுத்த முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
I made such a mess of my life.
என்னுடைய வாழ்க்கை அவ்வளவா குழப்பி விட்டேனே.
God can never use me again.
தேவனால் என்னை பயன்படுத்தவே முடியாது.
It is for such people that the story of Jesus and Peter is written in that John 21.
இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் யோவான் 21 அதிகாரத்திலே இந்த சம்பவமானது கதையாக எழுதப்பட்டிருக்கிறது.
He came to Peter and said, "Listen, I still want to use you."
பேதுருவை பார்த்து, "உண்மையாய் நான் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு சொல்கிறார்.
I know you denied me.
நீ மூன்று முறை என்னை மறுதலித்தான் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
But that's because you were weak.
நீ பலவீனனா இருந்தபடினாலே
I understand it.
நான் அதை விளங்கிக் கொண்டேன்.
You didn't have the power of the Holy Spirit.
உனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அப்பொழுது இல்லை.
But Peter, don't worry.
ஆனால் பேதுருவே கவலைப்படாதே.
I'll give you the power of the Holy Spirit and then you'll never deny me.
நான் உனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தர போகிறேன். அதற்கு பிறகு நீ என்னை மறுதலிக்கவே மாட்டாய்.
I believe that's what the Lord is saying to you.
இன்றைக்கும் தேவன் உங்களை பார்த்து இதை தான் சொல்கிறார் என்று எண்ணுகிறேன்.
Don't get discouraged if you have failed in the past.
கடந்த காலங்களிலே வீழ்ச்சி அடைந்திருந்தால் சோர்ந்து போக வேண்டாம்.
You did not have the power of the Holy Spirit.
உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாதிருந்தது.
But I want to fill you with the Holy Spirit.
ஆனா நான் உங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்ப போகிறேன்.
I want to keep you filled with the Holy Spirit all the time.
எப்பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாகவே உன்னை வைத்திருக்க விரும்புகிறேன்.
And then you won't drift away to all those worldly things that have attracted you in the past.
அப்படியே நிறைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கடந்த நாட்களிலே நீங்கள் இழுக்கப்பட்டதான காரியங்களின் மூலமாக மீண்டுமாய் உலகத்தில் இழுக்கப்பட்டு விலகி போக மாட்டீர்கள்.
But the Lord told Peter.
அல்ல ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார்,
"Before I give you the job
உனக்கு வேலையை கொடுப்பதற்கு முன்பதாக
to serve me
என்னை எனக்கு நீ ஊழியம் செய்ய முடியாத ஒரு வேலையை கொடுப்பதற்கு முன்பாக
I want to ask you a question
ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன்.
What did he ask him?
என்ன கேட்டா?
Did he say, "Will you deny me again?"
மீண்டுமா என்னை மறுதலிப்பாயா என்று கேட்டாரா?
He never asked that question.
அந்த கேள்வியை கேட்கவே இல்லை.
Will you give up all of this and all of that and all the other things?
இதெல்லாம் விட்டு விடுவாயா, அதெல்லாம் விட்டு விடுவாயா என்றெல்லாம் கேட்கவில்லை.
He didn't even ask him, "Will you lust after women?"
நீ ஸ்திரீகளை இச்சிப்பாயா இனிமேல் என்று கேட்கவில்லை.
Will you give up the love of money?
பண ஆசை விட்டு விட போகிறாயா?
Will you try and overcome your anger?
நீ கோபத்தை மேற்கொள்ள போகிறாயா?
See, all these things we emphasize in the church is good.
இவெல்லாம் சபையிலே முக்கியத்துவப்படுத்தி பேசப்படுகிறது நல்லதுதான்.
But the foundation for all that.
ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படை.
He asked him one question.
ஒரு கேள்வியை கேட்டார்.
Verse 15.
15 வசனம்.
John 21:15.
யோவான் 11:15.
Simon, son of John, do you love me more than these?
இவங்களை எல்லாவற்றை பார்க்கலாம் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா, அன்பாய் இருக்கிறாயா என்பதிலே கேட்கிறார்.
Simon, you, son of John, not the other Simon, you.
யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ, அவனல்ல நீ, இவர்களிலும் அதிகமாய் நீ என்பதில் அன்பாய் இருக்கிறாயா?
The Lord is calling you by your name.
உன்னுடைய பெயரை சொல்லி தேவன் அழைக்கிறார்.
See, you.
நீ.
You, the daughter of so-and-so, the wife of so-and-so.
இன்னாருடைய மகள் நீ. இன்னாருடைய மனைவியாகிய நீ.
You, the son of so-and-so.
இன்னாருடைய மகனாகிய நீ என்று உன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். நீ சொல்.
Tell me one thing.
ஒரு காரியத்தை சொல்.
Can you stand before me and say that you love me more than everything else?
எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்ற கேள்விக்கு பதில்
சொல்ல முடியுமா? Can you look into my face, Jesus says, and say, "Lord, I love you more than I love my job."
ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்த்து நான் சொல்ல முடியும், என்னுடைய வேலையை காட்டிலும் அதிகமாகவும் என்னை நேசிக்கிறேன்.
I love you more than my relatives.
என் உறவினர்களை காட்டிலும் அதிகமாகவும் என்னை நேசிக்கிறேன்.
I love you more than my house and my property. And
என்னுடைய வீடு, என்னுடைய சொத்தை காட்டிலும் அதிகமாகவும் என்னை நேசிக்கிறேன். ஆண்டவரே,
there's nothing on earth I want but you.
ஆண்டவரே, இந்த பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை.
Okay, then verse 15, you can take care of my lambs.
என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 15 வசனம்.
Then he asked him a second time.
இரண்டாம் முறை கேட்கிறார்.
Verse 16. Do you really love me?
உண்மையாலுமே நீ எனக்கு அன்பா இருக்கறாயா?
Okay, then shepherd my sheep.
அப்படியானால் நாடுகளை மேய்ப்பாயாக.
And the third time.
மூன்றாம் முறை.
Do you really love me?
உண்மையாலுமே என்னை நேசிக்கறாயா?
You know, when three times somebody asks you, do you love me? You're wondering, is he doubting what I'm saying?
யாராவது ஒருவர் மூன்று முறை அதே கேள்வி திரும்பி திரும்பி கேட்கும் பொழுது நான் சொல்கிற பதிலையே சந்தேகிக்கிறாரோ என்ற ஒரு எண்ணம் வருகிறது.
You know, in the olden days, Peter would say, yes, Lord, all people deny you, I will not deny you.
ஆண்டவரே, எல்லாரும் மறுதளித்தாலும் நானும் மறுதளிக்க மாட்டேன் என்ற கடந்த நாட்களிலே பேதுரு சொல்லியிருந்திருப்பார்.
Now, in the English language, this question and answer does not come out very clearly.
ஆங்கில வேதாகமத்திலே இந்த கேள்வியும் பதிலும் தெளிவாக சொல்லப்படவில்லை.
But in the original language in which this Bible was, the New Testament was written,
இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டதான மூல பாஷையிலே,
the question Jesus asked was, do you love me with that highest love of all?
நீ எல்லாவற்றுக்கும் மேலாய் இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு அன்பினாலே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார்.
And when Peter said, yes, I love you,
ஆண்டவரே, ஆம், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும்பொழுது,
he did not use that word.
பேதுரு அந்த வார்த்தையை பயன்படுத்தி மாறு உத்தரம் சொல்லவில்லை.
He used a second level word and said, not with that type of love, Lord, I love you with this lower type.
ஆண்டவரே, அந்த உன்னத அன்பினாலே அல்ல, ஆனால் இந்த நிலையிலே இருக்கக்கூடிய அன்பினாலே நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்.
Second time again the Lord asked, do you love me with this higher type of love?
இந்த உன்னதமான மேலாய் இருக்கக்கூடிய அன்பினாலே நீ நேசிக்கிறாயா என்று இயேசு மீண்டும் ஆய் கேட்கிறார்.
Peter says, no, Lord, with this lower type of love.
இல்லை ஆண்டவரே, இந்த கீழாய் இருக்கக்கூடிய நிலவரத்திலே தான் நான் நேசிக்கிறேன் என்று பேதுரு சொல்கிறார்.
There you can see, this is not the old Peter.
அங்கே பாருங்கள், பழைய பேதுருவை நாம் இங்கே பார்க்க முடியாது.
Old Peter would have said, of course I love you with this higher type of love more than anybody else in the world.
பழைய பேதுருவா இருந்தாலும் இருந்திருந்தால் ஆண்டவரே எல்லாரை காட்டிலும் உன்னதமான அன்பினாலே நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருப்பார்.
Just like if I were to ask you, do you love Jesus?
நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா என்று உங்களை கேட்டால்,
I think you'll say, yes, I love him more than anybody else in the world.
ஆம், இந்த உலகத்தில் யாரை காட்டிலும் அதிகமாக நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்வீர்கள்.
You're like the old Peter.
நீங்கள் பழைய பேதுருவை போல இருக்கிறீர்கள்.
You don't know yourself.
உங்களை நீங்கள் அறியவில்லை.
You can feel like that now and you go back to your work next week and you've forgotten everything about what you.
இப்பொழுது நீங்கள் அப்படி உணரலாம், அடுத்த வாரம் உங்கள் வேலைக்கு போகும்பொழுது இயேசுவை நேசிப்பதையும் மறந்து விடலாம்.
It's good to have a proper evaluation of our life.
நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு நேர்மையான ஒரு ஒரு ஆராய்ந்து பார்த்தல் நமக்கு இருக்க வேண்டும்.
I'll tell you something, God loves honest people.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் நேர்மையானவர்களை நேசிக்கிறார்.
He doesn't want you to pretend.
நீ நடிக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை.
Be honest.
நேர்மையாக இருங்கள்.
That's what Peter was.
பேதுரு அப்படி தான் இங்க இருக்கிறார்.
Say, Lord, if I was the old Peter, I would have said, yes, I love you with that high type of love.
நான் பழைய பேதுருவாக இருந்தால் ஆம், அந்த உன்னதமான அன்பிலே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருந்திருப்பேன்.
But he says, no, I love you with this lower type of love.
ஆனால் இப்பொழுது ஆண்டவரே, இந்த கீழான நிலையிலே இருக்கக்கூடிய அந்த தரம் குறைந்த அன்பிலே உம்மை நேசிக்கிறேன்.
Second time Jesus asked, do you love me with this higher type of love?
இந்த உன்னதமான அன்பினாலே என்னை நேசிக்கிறாயா?
No, Lord, I want to be honest, I don't love you like that.
ஆண்டவரே, நான் நேர்மையாய் இருக்க விரும்புகிறேன், அந்த மென்மையான அன்பு எனக்கு இல்லை. ஆண்டவரே,
I want to,
நான் விரும்புகிறேன்,
but it's not there.
ஆனா அங்கே உள்ள இல்லை.
I think my love is only at this level.
என்னுடைய அன்பு இந்த நிலையிலே தான் இருக்கிறதா என்று எண்ணுகிறேன்.
Okay, I'll still give you a ministry, shepherd my sheep.
சரி, நான் இன்னும் என் ஊழியத்தை உனக்கு கொடுக்கிறேன், நாடுகளை மேய்ப்பாயாக.
Then Jesus the third time came down to Peter's level.
பிறகு மூன்றாம் முறை பேதுருடைய நிலவரத்திற்கு அந்த தரத்திற்கு இயேசு இறங்கி வருகிறார்.
Okay, Peter.
சரி பேதுருவே,
do you love me with this lower type of love at least?
நீ இப்போ என்னை நேசிக்கிறாயா? அந்த கீழான நிலையில் உள்ள அந்த அன்பிலாலே என்னை நேசிக்கிறாயா?
And it says in verse 17 Peter was grieved because he asked him that question.
மூன்றாம் முறை கேட்ட உடனே பேதுரு அவன் துக்கப்பட்டு என்று வாசிக்கிறோம்.
He saw that Jesus had come down to his level.
தன்னுடைய நிலவரத்திற்கு இயேசு இறங்கி வந்து விட்டார் என்பதை பேதுரு பார்க்கிறார்.
To me, this is one of the wonderful things I love about Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னை பொறுத்த மட்டில் இதுதான் அதிகமாக என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது.
If I can't reach his level,
அவருடைய நிலையை நான் அடைய முடியவில்லை என்றால்,
he comes down to my level.
அவர் என்னுடைய நிலைக்கு அவர் இறங்கி வருகிறார்.
Isn't it wonderful?
அற்புதமாக இல்லையா?
Because I could not reach his level,
நான் அவருடைய நிலையை எட்டி பிடிக்க முடியவில்லை.
He came down to my level so that he could gradually lift me up to that level.
அவர் என்னுடைய நிலைக்கு கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அவர் மேலே உயர்த்த விரும்புகிறார்.
How is it in the Tamil? The same word but love used? Oh yeah, so in Tamil it is very clear.
தமிழிலே மிகவும் தெளிவா இருக்குது. இயேசு அன்பா இருக்கிறாய் என்று கேட்கிறார். பேதுரு நான் நேசிக்கிறேன் என்று
சொல்கிறார்.
அன்பா இருக்கிறாயா இந்த உன்னதமான அன்பு பேதுரு சொல்கிறார் இல்லையே கீழே உள்ள நேசிக்கிறேன் அவ்வளவுதான்.
Third time Jesus asks in the lower level.
மூன்றாம் முறை இயேசு கேட்கிற கேள்வி பாருங்கள், அன்பா இருக்கிறாய் என்று கேட்கவில்லை, இப்பொழுது நேசிக்கிறாய் என்று கேட்கிறார்.
Did you notice that?
நீங்கள் அதை கவனித்தீர்களா?
If you read the Bible slowly, you understand that.
வேதத்தை மெதுவாய் வாசியுங்கள், நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள்.
And you see something of the tremendous humility of Jesus Christ.
அங்கே இயேசு கிறிஸ்துவின் அபரிமிதமான ஒரு தாழ்மையை அங்கே பார்க்கிறீர்கள்.
He comes down to your level.
உங்களுடைய நிலவரத்திற்கு அவர் கீழே இறங்கி வருகிறார்.
You may look at some other brothers and sisters in the church and say, oh, they are so spiritual. I'm not like that.
உங்களை சபையிலே சில சகோதரர்களை பார்த்தா, ஐயோ இவ்வளவு ஆவிக்குரியவரா இருக்கிறாரே, நான் அப்படி இல்லை என்று நீங்கள் பிரமிக்கலாம்.
You hear people standing in the pulpit and preaching some fantastic things. Some of these things you can't even understand.
இங்கே மேடையில் நின்று கொண்டு அற்புதமான சில காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள், அதிலே காரியங்கள் உங்களுக்கு விளங்கவே இல்லை.
You may not even understand what is all this new covenant about. I don't understand.
புது உடன்படிக்கை என்றால் என்ன, எங்களுக்கு விளங்கவில்லை என்று சொல்லலாம்.
Okay, it doesn't matter if you don't understand.
நீங்கள் விளங்கிக்கொள்ளவில்லை என்றால் அது ஒரு பொருட்டல்ல.
Lord comes down to your level and says, do you love me with this lower level type of love?
இந்த கீழே இருக்கக்கூடிய நிலவரத்தில் உள்ள அந்த அன்பு நேசம், அதை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார்.
And Peter says, Lord,
ஆண்டவரே,
I cannot even say that.
அது கூட என்னாலே சொல்ல முடியாது ஆண்டவரே.
Look what he says.
என்ன சொல்றாரு பாருங்க.
Lord, you know everything about me.
ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
You know everything about my heart.
என்னுடைய இருதயத்தெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே.
To the best of my knowledge, I love you. I think so.
எனக்கு தெரிந்தவரை ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நான் எண்ணுகிறேன்.
The Lord said, that's all I want.
அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கிறது என்று சொல்கிறார்.
And he took up that weak, broken man.
பலவீனமான நொறுங்குண்ட மனிதனை அவர் எடுக்கிறார்.
Who honestly acknowledged, Lord, I don't love you as I should.
ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கவில்லை என்பதை உண்மையாய் ஒத்துக்கொள்கிறாரே அவரை பார்க்கிறார்.
And made him the greatest apostle.
பெரிய அப்போஸ்தலனாக மாற்றுகிறார்.
See what God can do.
தேவன் என்ன, தேவனால் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள்.
So what does the Lord expect from you?
ஆகவே தேவன் உங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்?
To be a great witness for God.
தேவனுக்கென்று பெரிய சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால்,
do some miracles.
போய் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால்,
pray for the sick and heal them or things like that.
வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து அவர்களை சுகமாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா?
No.
இல்லை.
He only asks you, do you know how, do you love me or not?
நீ என்னை நேசிக்கிறாயா இல்லையா என்பதை அறிந்திருக்கிறாயா?
You love me or not?
நீ என்னை நேசிக்கிறாயா இல்லையா?
If you love me,
நீ என்னை நேசித்தால்
I'll give you a ministry.
நான் உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பேன்.
Please remember that, brothers and sisters.
இதை சகோதர சகோதரே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Peter's life is a great example for all of us.
பேதுருடைய வாழ்க்கை நம் எல்லாருக்குமே பெரிய மாதிரியாக இருக்கிறது.
Because he was a man who failed.
அவர் வீழ்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக
இருந்தார். He denied the Lord.
தேவனை மறுதலித்தவராக இருந்தார்.
His whole story is written for our encouragement.
நம்முடைய உற்சாகத்துக்காக தான் முழு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது.
So it's very important when we talk about victory in the church.
ஆகவே சபையிலே நாம் வெற்றி வாழ்க்கையை குறித்து பேசும்பொழுது இது முக்கியம்.
That we don't pretend to have a victory we don't have.
நமக்கு இல்லாத ஒரு வெற்றி இருப்பது போல நாம் காண்பிக்க கூடாது.
God can lead us higher if we are honest.
நாம் நேர்மையாய் இருந்தால் தேவன் நம்மை மேலான தரத்திற்கு வழிநடத்த முடியும்.
You are honest and say, Lord, this is my level right now.
நேர்மையாய் இருந்து ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலவரம் என்று ஒத்துக்கொண்டால்,
I don't love you as I should.
ஆண்டவரே, நான் நேசிக்க வேண்டிய பிரகாரமா நேசிக்கவில்லை.
And then see what the Lord told him.
அவரிடத்தில் பேதுரு தேவன் என்ன சொன்னார்
என்று பார்ப்போம். He said, I want you to look after my sheep.
என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக.
Look after my lambs.
என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக.
You know, that is something that all of us can do.
நாம் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது தெரியுமா?
He didn't say, I want you to go and preach.
நீ போய் பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை.
See, look at this.
இங்கே பாருங்கள்.
Verse 15, tend my lambs.
15 வசனத்தை பாருங்கள், என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக.
Lambs is different from sheep.
ஆடுகளுக்கும் ஆட்டு குட்டிகளுக்கும் வித்தியாசம் உண்டு.
Take care of my little ones.
முதலாவது என்னுடைய ஆட்டு குட்டிகளை நீ பொறுப்பெடுத்துக் கொள் என்று சொல்கிறார்.
Can you take care of the Lord's little ones?
தேவனுடைய சிறு குட்டிகளை நீங்கள் பார்க்க முடியுமா, மேய்க்க முடியுமா?
There are so many little children in our church.
நம்முடைய சபைகளிலே இவ்வளவு சிறு பிள்ளைகள் காணப்படுகிறார்கள்.
Do you have to become a great preacher to love them and encourage them and lead them to Jesus Christ?
அந்த சிறு பிள்ளைகளை இயேசு ஒன்றை வழிநடத்துவதற்கு, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நீங்கள் பெரிய பிரசங்கியாராக இருக்க வேண்டுமா?
No.
இல்லை.
I want to say to all of you.
எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
Take care of the little lambs of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் ஆட்டு குட்டிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், மேயுங்கள்.
The people who have come newly into the church, who are new believers.
சபைக்கு புதிதாய் வந்தவர்கள், புது விசுவாசிகள்.
The people in your church who are very shy and reserved.
உங்களுடைய சபையிலே
don't have many friends.
உங்கள் சபையிலே வந்து தனியாய் இருந்து கொண்டு அதிகமாய் பேசாமல் reserved ஆய் இருக்கிறவர்கள், வெட்கப்பட்டு பின்னால் இருக்கிறவர்கள்.
Not the smart capable people who can stand up and sing and do so many things.
எழுந்து நின்று நன்றாக பாட பேச பல காரியங்களை செய்யக்கூடிய புத்திசாலிகள் அல்ல.
Take care of the little weak ones.
பலவீனமானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள்.
God cares for the weak ones.
தேவன் பலவீனமானவர்களை கவனிக்கிறவராய் இருக்கிறார்.
That is the type of person who can be a leader.
அப்படிப்பட்ட நபர் தான் ஒரு தலைவராய் இருக்க முடியும்.
You don't have to be an elder brother to be able to take care of the lambs.
ஆட்டுக்குட்டிகளை கவனிப்பதற்கு நான் மூப்பனாக தான் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை.
You can be a sister and you can encourage the little children.
சகோதரிகளாய் இருந்து நீங்கள் சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாமே.
We want all our children to find Jesus Christ as their savior.
நம்முடைய எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தங்களை இரட்சகராக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
Not only your children.
உங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல.
All the children in your church.
உங்கள் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும்.
You remember what Moses said to Pharaoh?
மோசே பார்வோனிடத்தில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
Pharaoh said to Moses, "You leave the children in Egypt and all of you grown up people go."
பிள்ளைகளை விட்டு விடுங்கள், வளர்ந்தவர்கள் எல்லாம் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் எகிப்தை விட்டு என்று சொன்னார்.
Moses said no.
மோசே இல்லை என்று சொல்லிவிட்டார்.
We will not leave one child behind. We will not leave even our animals behind.
ஒரு பிள்ளையாகவும் நாங்கள் விட்டு செல்வதில்லை, மிருக ஜீவன்களிலே ஒன்றையாகவும் நாங்கள் விட்டு செல்ல மாட்டோம் என்று மோசே சொன்னார்.
Do you have that burden?
உங்களுக்கு அப்படிப்பட்ட பாரம் இருக்கிறதா?
I have often said in CFC Bangalore.
அடிக்கடி CFC பெங்களூரிலே சொல்லியிருக்கிறேன்.
I say we got so many children here, maybe 100 children.
இங்கே ஒரு 100 பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
We don't want even one of them to go to hell.
அவர்களில் ஒருவர் கூட நரகத்துக்கு போக முடியாது.
We want all of them to be saved.
அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம்.
I don't want only my children to be saved.
என் பிள்ளைங்க மட்டும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கற விருப்பம் எனக்கு இல்லை.
My children are saved. I don't want to sit back and say, "Ah, now my work is done. My children are saved."
என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, "அப்பாடா, என் வேலை முடிஞ்சிருச்சு. எப்படி என் பிள்ளைங்க தப்பிச்சாங்க?"
என்று
அப்படி சொல்ல விரும்பவில்லை.
If you're in a church, your work is not finished.
இன்னும் சபையில் இருக்கக்கூடிய பணி முடிக்கப்படவில்லை.
I see it like this for myself.
என்னுடைய காரியத்தை நான் இப்படி தான் பார்க்கிறேன்.
As long as God gives me life.
எனக்கு ஆயுசு நாட்களை ஆண்டவர் கொடுக்கும் வரைக்கும்.
Even if I'm 100 years old.
நான் 100 வயதானாலும் கூட.
My work is not finished.
என்னுடைய வேலை இன்னும் முடியவில்லை.
There are always little children being born, growing up who need to know the love of Jesus Christ.
எப்பொழுதே புதிய பிள்ளைகள் பிறக்கிறார்கள், பிள்ளைகள் வளர்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
I want to encourage you with that word.
இந்த வார்த்தையினாலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
Jesus is saying to you, take care of my little lamb.
என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, பராமரிப்பாயாக என்று இயேசு சொல்கிறார்.
Make friends with those little children in your church and bring them to Christ.
உங்களுடைய சபையிலே உள்ள அந்த சிறு பிள்ளைகளை உங்களுடைய நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவண்டை வழிநடத்துங்கள்.
You don't need great gifts to be able to help them.
இதை சொல்ல செய்வதற்கு பெரிய வரங்கள் உங்களுக்கு தேவையில்லை.
The Lord only asks you one question.
ஒரே ஒரு கேள்வி தான் ஆண்டவர் கேட்கிறார்.
Do you love me at least with this minimum type of love?
இந்த குறைந்தபட்ச அன்பாவது என் மீது உனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார்.
That's enough. Let's start there.
அது போதும், அங்கே ஆரம்பிப்போம்.
I will gradually make that love increase.
நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பை பெருக பண்ணுவேன்.
See this verse in Isaiah 49 and verse 10.
ஏசாயா 49 10 ஐ பாருங்கள்.
It's a beautiful verse. It has helped me many times.
அருமையான ஒரு வசனம், அதே அநேக முறை எனக்கு உதவி செய்திருக்கிறது.
In the world they look for so many qualifications for leadership.
தலைமைத்துவத்திற்கு அநேக தகுதிகளை இந்த உலகத்திலே பார்க்கிறார்கள்.
And even in many churches they look for gift and qualifications and degrees to become a leader.
அநேக சபைகளிலே தலைவர் ஆவதற்கு உங்களுக்கு அந்த பட்டம் தேவைப்படுகிறது, அதனுடைய வரங்கள் தேவைப்படுகிறது, திறமை தேவைப்படுகிறது.
See the qualification for leadership the Lord has put here in the middle of this verse.
ஆண்டவர் இந்த வசனத்தின் நடுவிலே போட்டிருக்கக்கூடிய தகுதியை பாருங்கள். ஏசாயா 49:10.
The one who has compassion will be the one who will lead them.
அவர்களுக்கு இரங்குகிறவர்கள், இரங்குகிறவர் அவர்களை நடத்துவார்.
What does that mean? Yeah. The one who has compassion.
மனதுருக்கம் உள்ளவன் அவர்களை நடத்த கடவன்.
You want to be a leader, sisters?
சகோதரிகளே, நீங்கள் தலைவர்களாக இருக்க வேண்டுமா?
You only need compassion.
உங்களுக்கு தேவையானதெல்லாம் மனதுருக்கம்.
Concern
ஒரு கரிசனை
for the sorrows and difficulties of other people.
மற்ற மக்களுடைய பாடுகள், கஷ்டங்கள் அதை பார்க்கும் பொழுது ஒரு கரிசனை உங்களுக்கு இருந்தால் போதும்.
Look for the weak ones.
பலவீனமானவர்கள் யார் என்பதை தேடி பாருங்கள்.
Look for the poor ones.
ஏழைகள் யார் என்று தேடி பாருங்கள்.
Look for the shy ones.
வெட்கப்படுகிறவர்கள் யார் என்று தேடி பாருங்கள்.
Go and become friendly with them.
அவர்களோடு கூட நீங்கள் சென்று நண்பர்களாகி சிநேகிதராகி விடுங்கள்.
God give you a heart of compassion for them.
தேவன் அவர்கள் மீது உள்ள ஒரு மனதுருக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாராக.
Lord, please fill me with the Holy Spirit.
ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியானவராலே நிறைத்தருளும்
ஆண்டவரே. Not to stand up in the pulpit and preach some great messages.
மேடையிலே நின்று பெரிய செய்திகளை பிரசங்கிக்க முடியான அபிஷேகம் அல்ல.
Just to care for the little ones and to have compassion on them.
ஆண்டவரே சிறியவர்கள் இங்கும் அங்குமா இருக்கிறார்களே அவர்கள் மீது மனதுருக்கம் கொள்ளும் முடியான ஒரு அபிஷேகத்தை தாரும்.
You won't get any honor from men like I get and other preachers get.
எனக்கு கிடைப்பது போல மற்ற பிரசங்காரர்களுக்கு கிடைப்பது போல கனம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம்.
But God who sees what you do in secret will reward you openly.
அந்தரங்கத்தில் நீ செய்கிற காரியத்தை பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார்.
I often tell people,
அடிக்கடி நான் ஜனங்களுக்கு சொல்வேன்,
you take care of other people's children, God will take care of your children.
மற்றவருடைய பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார்.
I have seen that.
நான் அதை பார்த்திருக்கிறேன்.
In my own life.
என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே.
Care for other people's children, God will care for your children.
மற்றவருடைய பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தும் பொழுது தேவன் உங்கள் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்கிறார்.
There's a verse in the Bible like that.
இது போன்ற ஒரு வசனம் வேதத்திலே இருக்கிறது.
See Proverbs chapter
11. 11th அதிகாரம்.
Proverbs chapter 11.
நீதிமொழிகள் 11th அதிகாரம்.
And verse 25, the last part.
பின்பகுதி.
He who waters others will be watered also himself.
எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும்.
That means I go and water somebody else's plant.
நான் வேறொருவருடைய செடிக்கு தண்ணீர் ஊத்துகிறேன்.
That means plant means his little child.
செடி என்று சொன்னால் சின்ன பிள்ளை.
I go and water his plant.
அந்த செடிக்கு தண்ணீர் ஊத்துகிறேன்.
And God waters my plant.
தேவன் என்னுடைய செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறார்.
Oh, what a wonderful thing that is.
என்ன அற்புதமான காரியம் பார்த்தீர்களா?
God is so faithful.
தேவன் மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
You go and help somebody in his need.
ஒருவருடைய தேவையிலே நீங்கள் போய் அங்கே உதவி செய்கிறீர்கள்.
God will take care of you in your need.
உன்னுடைய தேவை என்று வரும்பொழுது தேவன் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறார்.
That is leadership.
இதுதான் தலைமைத்துவம்.
It's not being great preacher and gifted speaker and
பெரிய பிரசங்கியாராக இருப்பது வரம்பெற்ற பிரசங்கியாக இருப்பது என்பது அர்த்தம் அல்ல.
He has compassion will lead them.
மனதுருக்கம் உள்ளவன் இறங்குகிறவன் அவர்களை நடத்துவான்.
So the Lord says take care of my little lambs.
ஆகவே என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக பராமரிப்பாய் என்று சொல்கிறார்.
Have you read Psalm 41?
சங்கீதம் 41-ல் வாசிக்கிறோம்.
You must know these wonderful promises in the Bible.
வேதத்திலே அற்புதமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
Do you know when you don't read the Bible what a lot you are missing?
நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை படிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு இழக்கிறீர்கள்?
You are missing like checks of lakhs of rupees.
லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள காசோலைகளை நீங்கள் துளைத்து விடுகிறீர்கள் இழக்கிறீர்கள்.
How blessed is he who considers the helpless or the poor.
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியுள்ளவன் பாக்கியவான்.
The Lord will deliver such a man when he's in trouble.
அவன் தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
See what all blessings he says.
இங்கே என்னென்ன ஆசீர்வாதங்களை சொல்கிறார் பாருங்க.
The Lord will deliver him in the day of trouble.
அவனை கஷ்ட நேரத்தில் தேவன் விடுதலை ஆக்குவார்.
The Lord will protect him.
அவனை தேவன் பாதுகாப்பார்.
The Lord will keep him alive.
அவனுக்கு பாக்கியத்தை பாக்கியவனாய் இருப்பான்.
The Lord, he'll be called blessed on the earth.
அவன் பூமியிலே பாக்கியவான் என்று அழைக்கப்படுவான். உயிருடைய தேவன் வைப்பார்.
He will not be given over to the desire of his enemies.
அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஆண்டவர் அவனை ஒப்புக் கொடுக்க மாட்டார்.
And when he is sick, the Lord will make his sick bed.
அவன் வியாதியா இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார்.
And in his illness, the Lord will restore him.
அவனுடைய வியாதியிலே தேவன் அவனை குணமாக்குவார்.
Did you see those seven blessings?
ஏழு ஆசீர்வாதங்களை பார்த்தீர்களா?
Seven blessings.
ஏழு ஆசீர்வாதங்கள்.
And what did this man do to get these seven blessings?
இந்த ஏழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மனிதன் செய்ததுதான் என்ன?
He cared for some helpless person.
ஒரு உதவியற்ற ஒருவனுக்கு, சிறுமைப்பட்டவனுக்கு அவன் சிந்தை வைத்தான். அவ்வளவுதான்.
Not for some rich capable person who could reward him in return.
மாறுத்தரமாக பிரதிபலன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன் மேல் சிந்தை கொள்ளவில்லை.
He cared for that helpless poor person who could do nothing for him in return.
தனக்காக தனக்கு மாறுத்தரமாக ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிறுமைப்பட்டவன் மேல், சிறியவன் மேல் சிந்தை வைத்தவன்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
be kind to the poor.
ஏழைகள் மீது இரக்கமுள்ளவர்களாயிருங்கள்.
Be compassionate.
மனதுருக்கமுள்ளவர்களாயிருங்கள்.
To the weak.
பலவீனர்களுக்கு.
To little children.
சிறு பிள்ளைகளுக்கு.
God will do amazing things for you.
உங்களுக்கு தேவன் வியக்கத்தக்க காரியங்களை செய்வார்.
Jesus once said in Luke chapter 14.
இயேசு ஒருமுறை லூக்கா 14-ஆம் அதிகாரத்தில் சொன்னார்.
Luke 14.
லூக்கா 14-ஆம் அதிகாரம்.
Verse 7.
7-ஆம் வசனம்.
He says he saw a parable where he saw the invited guests always picking out the best seats.
அங்கே விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் முதல் முதன்மையான இடங்களையே தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறார்.
And he said, don't do that.
நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்.
Don't go looking for a place of honor.
கனமுள்ள இடம், முதன்மையான இடத்தை தேடிக் கொண்டு போக வேண்டாம்.
Go verse 10 and sit in the last place.
நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது, விருந்திலே அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் கடைசி இடத்திலே, தாழ்ந்த இடத்தில் உட்காரு.
Jesus told us to seek for the last place.
கடைசி இடத்தை தேடி அங்கே போய் உட்கார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா?
Wherever you go,
எங்கே சென்றாலும் சரி,
Jesus says look for the last place.
தாழ்ந்த இடம், கடைசி இடம் எங்கே இருக்குது என்று பார்த்து அங்கே போய் உட்காருங்கள்.
Do that.
அதை செய்யுங்கள்.
I have sought to do that for many years.
அநேக ஆண்டுகளாக நான் இதை செய்ய முடியாய் பிரயாசம்.
Lord, I do not want the place of honor.
ஆண்டவரே, எனக்கு கனமுள்ள இடம் வேண்டாம். ஆண்டவரே,
I will seek for the last seat, the last place.
ஆண்டவரே, கடைசி இடம் இருக்கிறதா, கடைசி இருக்கை இருக்கிறதா, அதை தேடி போகிறேன்.
I will never think that I am so important that I have to be in a respectable place.
நான் மிகவும் மதிப்பு வாய்ந்த, மதிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் முக்கியமான நல்ல ஆண்டவரே.
Then you don't have any complaint against anybody.
அப்படி இருப்போம் என்று சொன்னால் நாம் யார் மீதும் எந்த குறையும் சொல்ல மாட்டோம்.
I remember many years ago when we didn't have so many people in CFC.
அநேக ஆண்டுகள் முன்பதாக இவ்வளவு மக்கள் CFC-ல இல்லாத இருக்கும் பொழுது,
in the early days when we just got that new building.
எங்களுக்கு அந்த புது கட்டடம் கிடைத்தது ஆரம்ப காலங்களிலே.
About 30 years ago.
30 ஆண்டுகள் முன்பாக.
There were very few brothers in CFC those days.
அந்த நாட்களில் CFC சபை என்றாலே மிகுந்த குறைந்த எண்ணிக்கையுள்ள சகோதர சகோதரிகள் தான் இருந்தார்கள்.
And we had to allot different jobs to different people for to clean the
அந்த ஹாலை கழுவுவதற்கும் பொறுப்பெடுப்பதற்கும் பராமரிப்பதற்கும் வித்தியாசமான வேலைகளை ஒவ்வொரு இடத்திலும் பொறுப்பாய் கொடுத்திருந்தோம்.
So one day the brother who was supposed to clean the toilet never turned up.
ஒரு நாள் கழிவறை சுத்தம் செய்ய வேண்டிய அந்த சகோதரர் வரவில்லை.
And I began to wonder why isn't he come.
ஏன் இவர் வரவில்லை என்று நான் ஆச்சரியப்பட்டேன்.
And the Lord said, why are you wondering about that?
ஏன் நீ அதை குறித்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டார்.
Go and clean it yourself.
நீ போய் கழிவறை சுத்தம் செய் என்று சொன்னார்.
And then the Lord said something wonderful to me.
அப்பொழுது ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார்.
He said, supposing in your own house,
உன்னுடைய சொந்த வீட்டிலே,
one brother says,
ஒரு சகோதரன் சொல்கிறார்,
brother Jack,
ஒரு ஜாக் அவர்களே,
I will come every morning and clean your toilet for you.
ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து உங்களுடைய கழிவறை நான் சுத்தம் செய்கிறேன் என்று சொல்கிறார்.
I'm surprised. Who? Why should he come to my house?
அப்பா, ஏன் இவர் என் வீட்டுக்கு வந்து என்னுடைய கழிவறை சுத்தம் பண்ண வேண்டும்?
I like you and I want to serve you.
இல்ல பிரதர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நான் ஊழியம் செய்யணும், பணிவிடை செய்யணும்.
And he does that.
ஆகவே அதை செய்கிறார்.
And one day he does not turn up.
ஒரு நாள் அவர் வரவில்லை.
What will I do? Call him up and say, hey, why haven't you come to clean my toilet today?
நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? போன் பண்ணி ஏன் இன்றைக்கு வரவில்லை என்று கேட்க
போகிறேனா? No.
இல்லை.
I'm so thankful that he came the other days.
இவ்வளவு நாட்கள் வந்தாரு, அதற்கு நான் நன்றி உள்ளவனாய் இருப்பேன்.
I'll go and do it myself.
நான் போய் நானாகவே செய்வேன்.
And then the Lord said this to me.
அப்பொழுது தேவன் இந்த காரியத்தை எனக்கு சொன்னார்.
Remember, my house is your house.
என்னுடைய வீடு உன்னுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Treat it like your house.
உன்னுடைய சொந்த வீட்டை போல நடத்து.
Don't wait for other people to come and clean the toilet.
மற்றவர்கள் வந்து கழிவறை சுத்தம் செய்வதற்காக காத்திருக்க வேண்டாம்.
Go and clean it yourself.
நீயாக போய் கழிவறை சுத்தம் செய்.
I went and cleaned it myself.
நானாக போய் கழிவறை சுத்தம் செய்தேன்.
I'm ready to do that today also.
இன்றைக்கும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்.
Always take the last place.
எப்பொழுதுமே தாழ்ந்த இடம், கடைசி இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
You don't have to let anybody know about it also.
அதை குறித்து மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்க வேண்டாம்.
I'll tell you,
நான் சொல்கிறேன்,
God will do amazing things for you.
தேவன் உங்களுக்கு என்று வியப்பான காரியங்களை செய்வார்.
You take care of his house, he will take care of your house.
அவருடைய வீட்டை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டால் உங்களுடைய வீட்டை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
You treat his house like your house,
இந்த வீட்டை உங்களுடைய வீட்டை போல நீங்கள் நடத்தினால்,
he will treat your house like his house.
உங்களுடைய வீட்டை அவர் தம்முடைய வீட்டை போல பொறுப்படுத்திக் கொள்வார்.
I can say I have experienced that in the last 45 years.
கடந்த 45 ஆண்டுகளாக நான் இதை அனுபவித்திருக்கிறது சொல்கிறேன்.
Take the last place.
தாழ்ந்த கடைசி இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
Compassion on the weak and the helpless in the church.
சபையில் உதவியற்றவர்கள், பலவீனர்கள், அவர்கள் மீது ஒரு மனதுருக்கம் உள்ளவர்களாக இருங்கள்.
And then he said in verse 12.
12 ஆம் வசனத்தில் சொல்கிறார்,
When you give a lunch or a dinner, don't just call all your friends and brothers and all the people who can repay you.
விருந்துக்கு நீங்கள் யாரையாவது அழைக்கும் பொழுது உங்களுக்கு பிரதியுத்தரமாய் உங்களை விருந்துக்கு கூப்பிடுகிறவர்கள் போல இருக்கிறவர்களை அழைக்க வேண்டாம்.
Invite the poor, the crippled, the lame, the blind.
நீங்கள் ஐசுவரமுள்ள அழைக்க வேண்டாம், ஆனால் அழைத்தால் நீங்கள் ஏழைகள், சப்பானிகள், ஊனர்கள், குருடர், இவர்களை அழையுங்கள்.
Now we got to understand the spirit here.
இங்கே இதனுடைய அந்த ஆவியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது.
I'm not saying for your wedding reception don't invite any of your friends but go to the streets and call all the beggars.
உங்களுடைய திருமணம் வருகிறது, அந்த திருமண நாளிலே வரவேற்புக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்கள் யாரையும் கூப்பிடக்கூடாது, பிச்சைக்காரர்களை மட்டும் கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போடுங்க நான் சொல்லவில்லை.
See, when Jesus said, cut off your right hand if it sins, he didn't mean actually cut it off.
வலதுகை பாவம் செய்தால் தரித்து போடு வெட்டி போடு என்று சொன்னால் உண்மையாலுமே எழுத்தின் முடியாய் வெட்டி போட சொல்லி சொல்லவில்லை.
Even he said, pull out your right eye, it didn't mean actually pull it out.
உடைய வலதுகன் பாவம் செய்து இடது செய்யுமானால் அதை பிடுங்கி போடு என்று சொன்னால் உண்மையாலுமே பிடுங்கி போட சொல்லவில்லை.
Jesus said, the words I speak are spirit and life.
நான் சொல்லுகிற வசனமானது அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று
சொன்னார். When he said, eat my flesh and drink my blood, he didn't want us to eat his body.
என்னுடைய மாம்சத்தை புசியுங்கள் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னால் அவருடைய சரீரத்தை பிச்சு சாப்பிடுவதல்ல.
The spirit.
அதனுடைய ஆவி என்ன?
Here also we have to understand the spirit.
இங்கேயும் கூட அதனுடைய ஆவியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Meaning is,
அர்த்தம் என்னவென்றால்,
don't just care for the rich big people.
எப்பொழுதுமே பணக்காரர்களையே கவனித்துக் கொண்டிருக்க வேண்டாம்.
Care for the poor.
ஏழை மக்களையும் நீங்கள் கவனியுங்கள்.
Ordinary simple people in your church.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய சாதாரண எளிமையான மக்களை கரசனை கொள்ளுங்கள்.
I remember when I was a young person.
நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது.
Every church I went to.
நான் போன சபைக்கெல்லாம்
I saw all the board members were all the people who were big in society.
அங்கே அந்த போர்டு அங்கத்தினர்கள் இருப்பார்கள். அதை நிர்வகிக்கக்கூடிய அங்கத்தினர்கள் எல்லாரும் சமுதாயத்திலே செல்வாக்கு வாய்ந்தவர்களாக இருந்தார்கள்.
Elders were some people who had big big jobs.
அங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள் யார் என்று சொன்னால் பெரிய 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 வேலையில இருக்கிறவர்கள்.
I said, this doesn't look like the church of Jesus Christ.
சோ இது பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் சபை போல தெரியவில்லையே.
I was very young.
நான் அப்பொழுது வாலிபனாக இருந்தேன்.
And I said, Lord, if I ever build a church in my life, I'll never do that.
என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது சபையை கட்ட வேண்டிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்றால் இப்பது போல நான் செய்யவே மாட்டேன் என்று சொன்னேன்.
I will not care for a man's position in the world.
இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய ஸ்தானம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நான் அக்கறைப்படவே மாட்டேன்.
I will see if he's a humble, godly person.
அந்த நபர் ஒரு தாழ்மையான தேவபக்தியுள்ள ஒரு மனிதனா என்றுதான் பார்ப்பேன்.
And I don't care who he is.
அவர் யார் என்று நான் பொருட்படுத்த மாட்டேன்.
What a joy it is to have some wonderful elder brothers like that.
இது போல
churches
நம்முடைய சபைகளில் அற்புதமான மூப்பர்கள் இருப்பது எவ்வளவு அற்புதமான காரியம்.
That's a great honor.
அது மிகுந்த ஒரு பெரிய கணம்.
We highly respect such people.
நாம் அப்படிப்பட்ட நபர்களை மிகுந்த கணத்துக்குரியவர்களாக எண்ணுகிறோம்.
Like brother Jyoti Muthu gets up in the morning at 3:30 to make vadas and go around selling. What a godly elder brother he is.
சகோதர ஜோதி முத்து உங்களுக்கு தெரியுமா, காலையில 3:30 மணிக்கு எழுந்து வடை சுட்டு அந்த வடையை அவர் ஊர்ல விற்கிறார். அவர் எவ்வளவு நல்ல அற்புதமான ஒரு மூப்பர்.
He's not a big famous man.
அவர் ஒரு பிரபலமான ஒரு மனிதர் அல்ல.
Yeah, God cares for such people.
தேவன் அப்படிப்பட்டவர்களை பொறுப்படுத்துகிறார்.
We must care for such people.
இப்படிப்பட்டவர்களை நாம் பொறுப்படுத்த வேண்டும்.
We have compassion.
நமக்கு மனதுருக்கம் இருக்கிறதா?
We are qualified to lead others.
அப்படியானால் மற்றவர்களை நடத்துவதற்கு தகுதி பெற்றவர்கள்.
It doesn't matter how much we have failed like Peter in our past life.
பேதுரு போல எவ்வளவு முறை நாம் வீழ்ச்சியடைந்திருந்தாலும் பரவாயில்லை.
Dear brothers,
அது ஒரு பொருட்டல்ல.
God has called us as a church to fulfill a certain function in Tamil Nadu.
Tamil Nadu le oru sila panigalai neraivettrumbadiyaga devan namai sabaiyaga azhaithirukkar
to preach certain distinctive truths that Jesus taught which nobody else is preaching.
Ver yaarume prasangikkada telivana sila sathiyangalai naam vilangi kaattumbadiyaga namai azhaithirukkar.
I for example this very thing which I just said.
Udaranamaga ippozhu naan sonnene andha kaaryam.
You go around and see all the big big meetings being held in Tamil Nadu.
Tamil Nadu le periya kootangal ellam nadaiperugiradhu alla kristava kootangal ange sendru paarungal.
Who do they make to sit on the platform?
Ange meedile yaarai ukkara veikkirargal theriyuma?
You think they will call somebody like brother Jyoti Muthu to sit on the platform?
Jyoti Muthu sagodharar pola oruvarai kooptu ange meedile ukkara veipaarla illai.
They will call some unconverted politician.
Manandirumbada arasilvadiye meele ukkara veipaargal.
You think Jesus would call Herod and Pilate to sit on the platform when he's speaking?
இயேசு கூட்டம் நடத்தும் பொழுது ஏரோது பிலாத்து இவரெல்லாம் கூப்பிட்டு மேலே உட்கார வைத்திருந்திருப்பாரா?
How far Christianity has drifted away from Jesus Christ.
இயேசு கிறிஸ்து விடத்திலிருந்து எவ்வளவு தூரமாய் இன்றைய கிறிஸ்தவம் விலகி விட்டது என்று பாருங்கள்.
So many Christians sit in these meetings and think, "Oh, it's a great man of God there."
இப்படிப்பட்ட கூட்டங்களில் அநேக கிறிஸ்தவர்கள் வாயை பிளந்து கொண்டு, "ஓ, பெரிய தேவ மனிதன்" என்று சொல்லி வியக்கிறார்கள்.
He is not a man of God if he's got some unconverted politician sitting supporting him.
மனந்திரும்பாத பிலாத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு தன்னை தாங்கக்கூடிய ஊழியக்காரன் அல்ல.
He is a politician himself.
அவனே ஒரு அரசியல்வாதி தான்.
He is not a preacher.
அவர் பிரசங்கியார் அல்ல.
I have no respect for such people.
அப்படிப்பட்டவங்களுக்கு நான் மதிப்பு கொடுப்பதே இல்லை.
That's just one example.
இது ஒரு உதாரணம்.
God has called us to stand for certain things.
சில காரியங்களுக்காக நாம் நிற்கும்படியாக நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும்படியாக தேவன் அழைத்து இருக்கிறார்.
To preach things that nobody else is preaching.
வேறு யாரும் பிரசங்கிக்காத வலியுறுத்தாத காரியங்களை நாம் பிரசங்கிக்கும்படியாக தேவன் அழைத்து இருக்கிறார்.
Do not emphasize money, 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 which is emphasized in so many churches.
பல சபைகளிலே பணம் 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 என்று சொல்லி வலியுறுத்தப்படுகிற காரியம் இங்கே வலியுறுத்தப்படக்கூடாது என்பதற்காக அழைத்திருக்கிறார்.
How many groups of churches do you find in Tamil Nadu where the elder brothers are not paid 1 rupee for their ministry?
எத்தனை சபைகள் தமிழ்நாட்டிலே சம்பளமே கொடுக்காத ஊழியக்காரர்களால் வைத்து நடத்தப்படுகிறது?
Can you tell me?
உங்களால் சொல்ல முடியுமா?
God has called us to emphasize certain things which nobody else is doing.
மற்றவர்கள் வலியுறுத்தாத காரியங்கள் செய்யாத காரியங்களை நாம் வலியுறுத்த முடியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
Why is it? Because all our elder brothers are millionaires and crorepatis or what?
நம்முடைய மூப்பர்கள் எல்லாரும் கோடீஸ்வரர்கள் அல்லது லட்சாதிபதிகளாக இருக்கிறபடினாலே நாம் சம்பளம் கொடுப்பது இல்லையா?
Many of them are struggling to earn their living.
இல்லை, நம்மில் அநேக மூப்பர்கள் வாழ்வதற்கே போராடிக் கொண்டிருக்கிறார்கள்.
But we want to follow the example of people like Jesus and Paul, how they served God.
இயேசுவும் பவுலும் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்தார்களோ அந்த ஊழியம் அந்த மாதிரி நாம் பின்பற்ற முடியாது விரும்புகிறோம்.
And we have followed that principle in all the churches.
எல்லா சபைகளிலுமே இந்த கோட்பாட்டை நாம் பின்பற்றி இருக்கிறோம்.
Can you tell me a church where they never take an offering?
காணிக்கையே வசூல் செய்யாத ஒரு சபையை நீங்கள் சொல்ல முடியுமா?
Have you heard of a church like that?
இது போன்ற ஒரு சபையை கேட்டிருக்கிறீர்களா?
Where for 30 years we don't take an offering?
30 ஆண்டுகளாக நாம் காணிக்கை வசூல் செய்வதே இல்லை.
We just keep a box if those who want to put
ஒரு பெட்டியை வைத்து விடுகிறோம், ஜனங்கள் போட வேண்டுமானால் அதிலே போடட்டும்.
Even in a conference we don't take an offering.
இப்படிப்பட்ட கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்கு கூட நாம் காணிக்கை வசூல் செய்வதில்லை.
The younger generation that's growing up must see the value that the reason why we do these things.
நாம் இந்த காரியங்களை ஏன் செய்கிறோம் என்கிற அந்த காரணத்தை இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறையினர் பார்க்க வேண்டும்.
Paul said I don't take money from you people.
ஜனங்களே உங்களிடத்திலிருந்து நான் பணத்தை பெறவில்லை என்று சொல்கிறார் பவுல்.
And he said something I boast about because I'm different from the others.
மற்றவளை காட்டிலும் நான் இந்த விஷயத்தில் வித்தியாசமான இருக்கிறபடினாலே நான் அதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும் என்று சொல்கிறார்.
Some people say we should not boast about these things.
சிலர் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்தெல்லாம் நாம் பெருமை பாராட்ட கூடாது என்று சொல்கிறார்கள்.
Let's see what Paul says.
பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம்.
2 Corinthians 11.
2 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம்.
Verse 7.
7 ஆம் வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
I preach the gospel of God to you without any charge.
நான் எந்த ஒரு பணமும்
பதினோராம்
அதிகாரம் ஏழாம் வசனம் கடைசி பகுதியில் சொல்கிறார் சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததனால்
நான்
எந்த கட்டணமும் இல்லாதபடி என் சுவிசேஷத்தை
That means I preach the gospel without taking a collection, without taking an offering.
காணிக்கை வசூல் செய்யாதபடி சம்பளம் பெற்றுக் கொள்ளாதபடி நான் ஒரு ஊழியத்தை செய்கிறேன்
என்று Where do we find that in India today?
இன்றைக்கு இந்திய தேசத்திலே இதை நாம் எங்கே பார்க்க முடிகிறது?
We should not drift away from these things.
நாம் கேட்ட இவைகளை விட்டு விலகி போய் விடக் கூடாது.
Verse 9.
9வது வசனம்.
When I was present with you and I was in need, I was not a burden to anyone.
நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போது ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை.
Paul, are you boasting?
பவுலே, நீர் மேன்மை பாராட்டுகிறீரா?
He replies inspired by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பதில் சொல்கிறார்.
Verse 10.
10வது வசனம்.
As the truth of Christ in me, this boasting of mine will not be stopped. I will keep on boasting about this.
நான் எப்படி கிறிஸ்துவின் சுவிசேஷம் சத்தியம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அதே போல நான் மேன்மை பாராட்ட இந்த விஷயம் இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்கிறார்.
Verse 10.
10வது வசனம்.
He says I will boast about it.
இந்த காரியங்களை குறித்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று
சொல்கிறார். Why do I boast about it?
ஏன் இதை குறித்து நான் புகழ்ச்சியாய் விரும்புகிறேன்? 12வது வசனம்.
In one paraphrase it says like this.
ஒரு மொழிபெயர்ப்பிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
To show that I am not like these other preachers.
மற்ற பிரசங்கர்களைப் போல நான் இல்லை என்பதை காண்பிக்கும்படியாக.
And to challenge them to see whether you will serve God like me.
என்னைப் போல நீங்களும் தேவனுக்கு ஊழியம் செய்வீர்களா இல்லையா என்று உங்களை சவாலிடும்படியாக
சொல்கிறேன். Like that I will expose that you are false preachers.
இது போன்று தான் நான் பொய் பிரசங்கர்களை நான் வெளிக்காட்ட வேண்டும்.
Because all those people verse 13 are false preachers, deceitful workers.
13வது வசனத்தில் இப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள்.
Disguising themselves as apostles of Christ.
கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் என்ற வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
Paul was very strong on criticizing these people who were after the money of others.
பணத்தின் பின்னாக மற்றளுடைய பணத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரசங்கர்களுக்கு விரோதமாக பவுல் கடினமாக இருந்தார்.
See how he exposes these false preachers who are going after money.
பணத்தின் பின்னாக செல்லிக்கொண்டிருக்கக்கூடிய கள்ள அப்போஸ்தலர் எப்படி வெளிக்கொண்டு வந்தார் என்று பாருங்கள்.
How many preachers have you heard in India exposing those who are going after others for money?
பணத்தின் பின்னாகவே எப்பொழுதும் போய் கொண்டிருக்கக்கூடிய பிரசங்கர்களை வெளிக்காட்டும்படியாக எத்தனை பிரசங்கர்கள் பிரசங்கித்திருக்கிறதை கேட்டிருக்கிறீர்கள்?
Where are the people like Paul?
பவுலைப் போல மக்கள் எங்கே?
What did we read in the beginning?
ஆரம்பத்திலே நாம் என்ன வாசித்தோம்?
Be careful that you don't drift away from these things that we have heard.
கேட்டவைகளை விட்டு விலகி போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க கடவோம்.
Christianity has drifted away from the faith of the apostles.
அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை விட்டு கிறிஸ்தவமானது வழி விலகி எங்கேயோ சென்று விட்டது.
Particularly in the area of money.
குறிப்பாக பணம் என்று வரும்பொழுது.
In caring for the poor and the weak.
தரித்திரர்களுக்கும் பலவீனர்களுக்கும் பராமரிக்க அவர்களிடத்தில் அக்கறை காட்ட கரிசனை காட்ட தவறிவிட்டது.
When I got married to my wife 43 years ago
43 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு திருமணமான பொழுது
I told her something
நான் என்னுடைய துணைவியாரிடம் சில காரியங்களை சொன்னேன்
I said God has called me to preach
பிரசங்கிக்கும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார்
and he's called me to preach to the poor
ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார்
I said you're a doctor
என்னுடைய துணைவியாரை பார்த்து சொன்னேன் நீங்கள் ஒரு மருத்துவர்
There are many poor people in India who need your help.
உங்களுடைய உதவி தேவைப்படுகிற अनेक ஏழை மக்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள்.
So if you marry me you can't make money.
என்னை திருமணம் செய்து கொண்டால் உன்னால் பணம் சம்பாதிக்க முடியாது.
We have to serve the poor.
நாம் ஏழைகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
That's a condition to get married.
இதுதான் திருமணம் செய்வதற்கு உள்ள நிபந்தனை என்று சொன்னேன்.
Because that's how Jesus did.
இப்படி தான் இயேசு செய்தார்.
Do you think we have suffered because of that
idinimittamai naangal evlo kashtapottom endra enugirilla illai
what do we read in psalm 41 those seven blessings we have experienced it
sangeetham 41 le vaasithume ezhu aashirvaadangal naangal adai anubavithirukkom
I want you to experience those seven blessings in psalm
41 ezhu aashirvaadangalai neengalum anubavikka vendum endru naan virumbugiren
god tremendously rewards those who serve him
avarku ooliyam seigiravulukku devan abarimidamaga vegumadi alikkirar balan alikkirar
what is the qualification
enna thagudi
What did he ask Peter?
பேதுருவை பார்த்து என்ன கேட்டார்?
Peter, do you love me?
பேதுருவே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா?
Be honest.
நேர்மையாய் இரு.
Say Lord, I want to love you like that, but at the moment this present time I only love you very.
ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது நான் உம்மை நேசிக்கிறேன் அவ்வளவுதான்.
Many times I have to say that to the Lord.
அநேக சமயங்களிலே நான் தேவனிடத்தில் இப்படி சொல்ல வேண்டியிருந்தது.
Lord, I want to love you more.
ஆண்டவரே, நான் அதிகமாய் உம்மை நேசிக்க வேண்டும்.
My love is not rising up to the level I want it to come.
ஆண்டவரே, நான் வரக்கூடிய அந்த நிலவரத்துக்கு என்னுடைய அன்பு இன்னமாய் ஆண்டவரே உயரவில்லையே.
I even said that to the Lord this morning when I woke up from my bed.
இன்றைக்கு காலையிலே படுக்கை விட்டு எழுந்திருக்கும் பொழுதும் கூட தேவனிடத்தில் இதை தான் சொன்னேன்.
I said Lord I don't love you as I should.
ஆண்டவரே நான் உம்மை நேசிக்க உம்மிடத்தில் அன்பு கூற முடியா கூற தக்க விதத்தில் அன்பு கூற வேண்டுமே ஆண்டவரே.
I'm sorry that I'm not so wholehearted as I should be.
ஆண்டவரே முழு இதயமுடையவனாய் இருக்க வேண்டுமே ஆனால் அப்படி இல்லையே ஆண்டவரே மன்னித்து விடுங்கள்.
Forgive me I really want to make at least the good use of the rest of the years of my life
ஆண்டவரேனுடைய ஆயுசு நாட்களில் மீதி இருக்க நாட்களிலேயாவது ஆண்டவரே நான் அப்படி உம்மை அதிகமாக உம்மை நேசிக்க வேண்டும்
I felt such like Peter
பேதுரு போல நான்
Lord says do you love me with this high love and I say Lord I not
உயரமான உன்னதமான மேன்மையான அன்பினாலே என்றதில் அன்பு குறையே என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவரேனுடைய அன்பு இந்த நிலையிலே தான் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறேன்
I know there are so many others who sing songs oh Lord I love you so much I love you so much
அநேகர் பாடல் பாடுவதை கேட்டு ஆண்டவரே நான் உம்மை உம்மில் அன்பு குறுவேன் அவ்வளவு அன்பு குறுவேன் என்று பாடுகிறார்கள்
It's all lies.
அவிடலாம் போய்
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரி
Let's be honest with God.
தேவனிடத்தில் நேர்மையாக இருப்போம்.
God loves honest people.
தேவன் நேர்மையுள்ளவர்களை நேசிக்கிறார்.
Say Lord, make me what you want me to be.
ஆண்டவரே, நீர் எப்படி விரும்புகிறீரோ அதுபோல நான் இருக்க எனக்கு உதவி செய்.
I have only one life. We all of us have only one life to show our love for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய அன்பை காண்பிப்பதற்கு நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை.
Don't live for the things that will pass away.
கடந்து போகிற காரியங்களுக்காக வாழ வேண்டாம்
Live for the things of eternity.
நித்தியத்தின் காரியங்களுக்காக வாழ்ந்து விடுங்கள்
Even if you are a weak, helpless person.
நீங்கள் பலவீனமான உதவியற்ற ஒரு நபராக இருந்தாலும்
God can pick you up and use you.
தேவன் உங்களை பொறுக்கி எடுத்து பயன்படுத்த முடியும்
Even if you failed so much like Peter.
பேதுருவைப் போல எவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருந்தாலும்
God can pick you up and use you.
தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும்
So as the church, let us not drift away from the values that God has given us in the past years.
ஆகவே கடந்த ஆண்டுகளிலே தேவன் நமக்கு கொடுத்த மதிப்பீடுகளிலிருந்து சபையாக நாம் விலகிவிட வேண்டாம்.
We must preach holiness.
பரிசுத்தத்தை வலியுறுத்த வேண்டும்.
We must preach godly family life.
தேவபக்தியுள்ள குடும்ப வாழ்க்கையை நாம் போதிக்க வேண்டும்.
We must preach freedom from the love of money.
பண ஆசையிலிருந்து விடுதலையை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்.
We must preach serving the poor and the weak and the helpless.
பலவீனர்கள் ஏழைகள் தரித்திரர்களுக்கு உதவி ஊழியம் செய்வதை பிரசங்கிக்க வேண்டும்.
Caring for the children.
பிள்ளைகளுக்கு கரிசனை எடுக்கக்கூடிய காரியத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்.
Preach faith that God is almighty and he can do all things for our good.
தேவன் சர்வ வல்லமுள்ளவர் அவர் சகலவற்றையும் நம்முடைய நன்மைக்காக செய்ய வல்லவர் என்பதை பிரசங்கிக்க வேண்டும்.
We must preach faith in such a wonderful God.
தேவன் அற்புதமான தேவன் என்பதை என்கிற விசுவாசத்தை பிரசங்கிக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
I want you, especially those who have been in the church for many years,
குறிப்பாக அநேக ஆண்டுகளாக சபையில் இருந்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்,
can you for just a few moments look back to the time when you first came to the church and heard these wonderful truths?
ஆரம்பத்திலே சபையிலே நீங்கள் வந்து இந்த அற்புதமான சத்தியங்களை கேட்ட நாட்களை எண்ணி பாருங்கள்.
And how you were gripped.
அப்பொழுது எப்படி இந்த சத்தியத்தினால் பிடிக்கப்பட்டீர்கள்?
How you were so excited.
அப்பொழுது எவ்வளவு பரவசம் உள்ளவர்களாக இருந்தீர்கள்?
How you loved the Lord.
எவ்வளவாய் நீங்கள் தேவனை நேசித்தீர்கள்?
Have you drifted from that?
அதிலிருந்து வழி விலகி விட்டீர்களா?
Have you now gone after earthly things?
இப்பொழுது பூமிக்குரிய காரியத்தின் பின்னால் போக ஆரம்பித்து விட்டீர்களா?
Have you lost your burden for the lambs and the sheep of God's people?
தேவனுடைய ஜனங்களாய் இருக்கக்கூடிய ஆடுகள் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிகளின் மீது இருக்கக்கூடிய பாரம் உங்களை விட்டு போய் விட்டதா?
Are you only taking care of yourself and your family?
இப்பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தை மட்டுமே பொறுப்பெடுக்கிறவர்களாய் மாறி விட்டீர்களா?
Come back.
திரும்பி வாருங்கள்.
Hear the loving invitation of Jesus.
தேவனுடைய அன்பான ஒரு அழைப்பை பாருங்கள்.
Do you love me more than all these other things?
இவரெல்லாரை காட்டிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா?
Do you love me more than all the things around you?
உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை காட்டிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா?
Say, Lord, I want to love you more than everything else.
ஆண்டவரே, மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் அதிகமாய் என்னிடத்தில் நேசிக்க விரும்புகிறேன், அன்பு
கூறுகிறேன். Heavenly
Father, பரலோக பிதாவே,
help us to respond to your word.
உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே கீழ்ப்படி முடியாமங்களுக்கு உதவி செய்.
Pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.